அதிகாரம் 27. மது வியாபாரமும் மது விலக்கும். தனக்கு விஸ்தாரமான வீட்டையும் காற்று வீசும் விசாலமான மேலறைகளையும் கட்டுவேன் என்று சொல்லி பலகணிகளை தனக்கு திறந்து கேதிரு பலகைகளை வைத்து ஜாதிலிங்க வர்ணம் பூசி அநீதியினாலே தன் வீட்டையும் அநியாயத்தினாலே தன் மேலறைகளையும் கட்டி, நீ கேதிரு மர மாளிகைகளில் உலாவுகிறபடியினாலே ராஜாவாயிருப்பாயோ? உன் கண்களும் உன் மனதுமோ வென்றால் தற்பொழிவின் மேலும் குற்றமில்லாத இரத்தத்தை சிந்துவதின் மேலும் இடுக்கமும் நொறுக்குதலும் செய்வதின் மேலுமே அல்லாமல் வேறொன்றின் மேலும் வைக்கப்படவில்லை. எரேமியா 22:13-17. மதுபான வியாபாரியின் வேலை. போதை பானங்களை தயாரிக்கிறவர்கள் மற்றும் விற்கிறவர்களுடைய வேலையை மேற்கூறிய வாக்கியம் விவரித்து காண்பிக்கிறது. அவர்களுடைய தொழிலின் பொருள் கொள்ளையே, ஏனெனில் அவர்கள் பெரும் பணத்திற்கு இணையானது கொடுக்கப்படுவதில்லை. தங்களுடைய லாபமாக அவர்கள் சேர்க்கிற ஒவ்வொரு ரூபாயும் செலவு செய்தவனுக்கு சாபத்தை கொண்டு வந்திருக்கிறது. தேவன் தமது ஆசீர்வாதங்களை மனிதர்கள் மேல் தாராளமாக வைத்திருக்கிறார். அவருடைய ஈவுகள் ஞானமாக உபயோகிக்கப்படுமானால் இந்த உலகம் வறுமையையும் துன்பத்தையும் குறித்து எவ்வளவு குறைவாக அறிந்திருக்கும்! அவருடைய ஆசீர்வாதங்களை சாபமாக மாற்றுவது மனிதருடைய துன்மார்க்கமே. லாபத்தின் மேலிருக்கும் பேராசையினாலும் பசியின் மேலிருக்கும் இச்சையினாலும் நம் பிழைப்பிற்காக கொடுக்கப்பட்டிருக்கிற தானியங்களும் பழங்களும் துன்பத்தையும் அழிவையும் கொண்டு வருகிற விஷயங்களாக மாற்றப்படுகின்றன. ஒவ்வொரு வருடமும் லட்சக்கணக்கான லிட்டர்களில் போதை பானங்கள் பருகப்படுகின்றன. இழிநிலையையும் வறுமையையும் வியாதியையும் சீரழிவையும் இச்சையையும் குற்றத்தையும் மரணத்தையும் வாங்க பணம் கோடி கணக்கில் செலவு செய்யப்படுகிறது. மனதையும் சரீரத்தையும் கெடுத்து அழிக்கிறவைகளை மது வியாபாரி தன்னிடம் வரும் பலியாட்களிடம் ஆதாயத்திற்காக விற்கிறான். அப்புறப்படுத்த முடியாத வறுமையையும் இழி நிலையையும் அவன் குடிகாரனுடைய குடும்பத்திற்கு கொடுக்கிறான். தன்னுடைய பலியாள் மறிக்கும் போது அந்த மது வியாபாரியினுடைய அதிகாரமான கோரிக்கைகள் முடிந்து போவதில்லை. அவன் விதவையை கொள்ளையடித்து குழந்தைகளை பிச்சை எடுக்க கொண்டு வருகிறான். கணவனும் தகப்பனுமாயிருந்தவன் குடித்ததற்கான ரசீதை கட்டும்படி அந்த ஆதரவற்ற குடும்பத்திலிருந்து வாழ்க்கையின் அத்தியாவசிய தேவைகளை எடுக்க அவன் தயங்குவதில்லை. துன்பப்படுகிற குழந்தைகளின் அழுகையும் மனவேதனையோடு இருக்கிற தாயின் கண்ணீரும் அவனுக்கு எரிச்சலையே உண்டாக்குகிறது. துன்பத்தில் இருக்கிற இவர்கள் பட்டினி கிடந்தால் அவனுக்கு என்ன? அவர்களும் கூட தாழ்த்தரத்திற்கும் அழிவிற்கும் நடத்தப்பட்டால் அவனுக்கு என்ன? தான் அழிவிற்கு நடத்துகிறவர்களின் சொற்ப பணத்தால் அவன் செல்வந்தனாகி கொண்டிருக்கிறான். மது வியாபாரியின் வேலையாலேயே விபசார வீடுகளும் துன்மார்க்க குகைகளும் குற்றவாளிகளின் மன்றங்களும் சிறைச்சாலைகளும் சத்திரங்களும் மனநோயாளிகளின் புகலிடங்களும் மருத்துவமனைகளும் ஆகிய இவை அனைத்தும் பெரும்பாலும் நிரம்பி இருக்கின்றன. வெளிப்படுத்தலின் மர்ம பாபிலோனை போல அவன் அடிமைகளையும் மனித ஆத்துமாக்களையும் பேரம் பேசுகிறான். மது வியாபாரியின் பின்னால் ஆத்துமாக்களை அழிக்கும் வல்லமையானவன் நிற்கிறான். அவனுடைய வல்லமைக்குள் மனிதரை இழுக்கும்படியாக வானமும் பூமியும் பாதாளமும் வகுக்கக்கூடிய ஒவ்வொரு தந்திரமும் உபயோகிக்கப்படுகிறது. பட்டணத்திலும் நாட்டுப்புறத்திலும் ஓடும் ரயில்களிலும் கப்பல்களிலும் வணிக இடங்களிலும் இன்ப அரங்குகளிலும் மருந்தகங்களிலும் சபையிலும் பரிசுத்த திருவிருந்து மேசையிலேயும் கூட அவனுடைய பொறி வைக்கப்பட்டிருக்கிறது. போதைப் பொருட்களின் மேல் ஒரு வாஞ்சையை உண்டாக்கவும் அதை வளர்க்கவும் எந்த வேலையும் செய்யாமல் விடப்படவில்லை. ஏறக்குறைய ஒவ்வொரு மூலையிலும் பிரகாசமான விளக்குகளோடு பொது விடுதிகள் நிற்கின்றன. அவர்களது வரவேற்பும் உற்சாகமும் வேலை செய்கிற மனிதரையும் பணக்கார சோம்பேறிகளையும் ஆபத்தை குறித்து எச்சரிக்கை இல்லாத வாலிபர்களையும் வரும்படியாக அழைக்கின்றன. தனியார் உணவறைகளிலும் நாகரீகமான உல்லாச இடங்களிலும் பெண்களுக்கு சில இனிமையான பெயர்களின் கீழ் பிரபலமான பானங்கள் கொடுக்கப்படுகின்றன. அவை உண்மையிலேயே போதை ஏற்றுபவை. நோயுற்று பலமிழந்தவர்களுக்கு பரவலாக விளம்பரப்படுத்தப்படுகிற அதிக மது கலந்த பானங்கள் இருக்கின்றன. சிறிய குழந்தைகளில் குடிப்பசையை உண்டாக்குவதற்காக இனிப்பு வகைகளில் சாராயம் அறிமுகப்படுத்தப்படுகிறது. அப்படிப்பட்ட இனிப்புகள் கடைகளில் விற்கப்படுகின்றன. இந்த மிட்டாய்களை பரிசாக கொடுத்து தன்னுடைய உல்லாச போக்கிடங்களுக்கு வர மது வியாபாரி குழந்தைகளை வசீகரிக்கிறான். நாளுக்கு நாள், மாதத்திற்கு மாதம், வருடத்திற்கு வருடம் இந்த வேலை தொடர்கிறது. தேசத்தின் பலமும் நம்பிக்கையும் பெருமையுமான தகப்பன்மார்களும் கணவன்மார்களும் சகோதரர்களும் நொறுங்கி அழிந்தவர்களாக திருப்பி அனுப்பப்படுவதற்காக மது வியாபாரியிடம் தொடர்ந்து போகிறார்கள். இன்னும் அதிக பயங்கரமாக இந்த சாபம் இல்லத்தின் இதயத்தையே தாக்குகிறது. அதிகமதிகமாக பெண்கள் குடிப்பழக்கத்தை பழகுகிறார்கள். அநேக வீடுகளில் குடிகார தாய்களின் நெகிழ்ச்சியினாலும் கொடுமையினாலும் துன்மார்க்கத்தினாலும் சிறு பிள்ளைகள் அறியாத உதவியற்ற குழந்தை பருவத்திலே தானே அன்றாடம் ஆபத்தில் இருக்கிறார்கள். குமாரர்களும் குமாரத்திகளும் பயங்கரமான இந்த தீமையின் நிழலில் வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள். தங்களுடைய பெற்றோரை காட்டிலும் இன்னும் கீழாக அழிவார்கள் என்பதை காட்டிலும் வேறு என்ன எதிர்கால முன்னோக்கு அவர்களுக்கு இருக்க முடியும்? கிறிஸ்தவ நாடுகள் எண்ணப்படுகிறவைகளிலிருந்து இந்த சாபம் விக்கிரகாராதனை செய்யும் பகுதிகளுக்கும் எடுத்துச் செல்லப்படுகிறது. பண்பாடற்ற அறிவற்ற ஏழைகளுக்கும் குடிப்பழக்கம் கற்பிக்கப்படுகிறது. புறஜாதிகளுக்கு மத்தியிலும் அறிவுள்ள மனிதர்கள் இதை மரணம் உண்டாக்கும் விஷம் என்று உணர்ந்து எதிர்த்து நிற்கிறார்கள். ஆனாலும் அதனுடைய நாசத்திலிருந்து தங்கள் நாடுகளை பாதுகாக்க வீணாகவே தேடுகிறார்கள். நாகரீகமான மக்களால் புகையிலையும் மதுபானமும் ஓப்பியமும் புறதேசங்களில் திணிக்கப்படுகிறது. பண்பாடற்றவர்களின் கட்டுப்படுத்தப்படாத உணர்ச்சிகள் பானத்தினால் தூண்டப்பட்டு அதற்கு முன் தெரிந்திராத கீழ்த்தரத்திற்கு அவனை இழுக்கிறது. இப்படிப்பட்ட நாடுகளுக்கு மிஷனரிகளை அனுப்புவது ஏறக்குறைய நம்பிக்கையற்றதாகிறது. தேவனை குறித்த அறிவை தங்களுக்கு கொடுத்திருக்க வேண்டிய மக்களோடு கொண்டு தொடர்பினால் முழு கோத்திரங்களையும் இனத்தையும் அழிப்பதென்று நிரூபிக்கிற தீமைகளுக்குள் புறஜாதிகள் நடத்தப்படுகிறார்கள். இது நிமித்தம் பூமியின் இருண்ட இடங்களில் நாகரீகமான தேசங்களின் மக்கள் வெறுக்கப்படுகிறார்கள். சபையின் பொறுப்பு. மதுபான ஆசை உலகத்தில் ஒரு வல்லமையாக இருக்கிறது. அதன் பக்கத்தில் பணம், பழக்கம், பசி இவைகளின் ஒட்டுமொத்த பலமும் இருக்கிறது. அதன் வல்லமை சபையிலும் கூட உணரப்படுகிறது. நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ மது வியாபாரத்தினால் பணம் சம்பாதிக்கும் மனிதர்கள் நல்ல உறுதியான சபை உறுப்பினர்களாயிருக்கிறார்கள். அவர்களில் அநேகர் பிரபலமான நற்காரியங்களுக்கு தாராளமாக கொடுக்கிறார்கள். அவர்களுடைய பங்களிப்பு சபை நிறுவனங்களை தாங்கவும் அதன் போதகரை ஆதரிக்கவும் உதவுகிறது. பணத்தின் வல்லமை பெறுகின்ற மதிப்பை அவர்கள் கோருகிறார்கள். அப்படிப்பட்ட நபர்களை ஏற்றுக்கொள்ளுகிற சபைகள் மறைமுகமாக மது வியாபாரத்தை தாங்குகின்றன. பல வேளைகளில் சரியானதற்காக நிற்க ஊழியக்காரருக்கு தைரியம் இல்லை. மது வியாபாரியின் வேலையை குறித்து தேவன் சொல்லியிருப்பதை அவன் தன் மக்களுக்கு அறிவிப்பதில்லை. தெளிவாக பேசுவது என்பது சபையாரை காயப்படுத்துவதாகவும் தன்னுடைய நன்மதிப்பை தியாகம் செய்வதாகவும் தன் சம்பளத்தை இழப்பதாகவும் பொருள்படுகிறது. ஆனால் சபையின் நியாயஸ்தலத்திற்கு மேலாக தேவனுடைய நியாயஸ்தலம் இருக்கிறது. முதல் கொலைகாரனிடம், உன் சகோதரனுடைய இரத்தத்தின் சத்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறது, ஆதியாகமம் 4:10 என்று அறிவித்தவர் மதுபான வியாபாரியிடமிருந்து வருகிற ஈவுகளை தம்முடைய பீடத்தின் மேல் ஏற்றுக்கொள்ள மாட்டார். தாராளம் என்னும் ஆடையினால் தங்கள் குற்றத்தை மூட முயற்சிக்கிறவர்களுக்கு எதிராக அவருடைய கோபம் தூண்டப்படுகிறது. அவர்களுடைய பணம் இரத்தத்தால் கரைப்பட்டிருக்கிறது. அதன் மேல் ஒரு சாபம் இருக்கிறது. உங்கள் பலிகளின் திரள் எனக்கு எண்ணத்துக்கு என்று கர்த்தர் சொல்கிறார். நீங்கள் என் சந்நிதியில் வரும்போது என் பிரகாரங்களை இப்படி மிதிக்க வேண்டும் என்று உங்களிடத்தில் கேட்டது யார்? இனி வீண் காணிக்கைகளை கொண்டு வர வேண்டாம். நீங்கள் உங்கள் கைகளை விரித்தாலும் என் கண்களை உங்களை விட்டு மறைக்கிறேன். நீங்கள் மிகுதியாய் ஜெபம் பண்ணினாலும் கேளேன். உங்கள் கைகள் இரத்தத்தால் நிறைந்திருக்கிறது. ஏசாயா 1:13-15. குடிகாரன் மேன்மையான காரியங்களுக்கு தகுதியுள்ளவனாக இருக்கிறான். தேவனை கனப்படுத்தவும் உலகத்தை ஆசீர்வதிக்கவும் கூடிய தாலந்துகள் அவனிடம் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் அவனுடைய சக மனிதர் அவன் ஆத்மாவுக்கு ஒரு கண்ணியை வைத்து அவனுடைய தாழ் தரத்தினால் தங்களை கட்டிக்கொள்கிறார்கள். தாங்கள் கொள்ளையடித்த ஏழை மனிதர் வறுமையிலும் இழிநிலையிலும் வாழ்ந்திருந்த போது அவர்கள் ஆடம்பரத்தில் வாழ்ந்தார்கள். குடிகாரனை அழிவிற்கு விரட்டினவனிடம் ஆண்டவர் விசாரிப்பார். பரலோகங்களில் ஆடுபவர் குடிப்பழக்கத்தின் முதல் காரணத்தையோ அல்லது கடைசி விளைவையோ பார்க்காமல் இல்லை. குருவியை விசாரித்து வயலின் புல்லை உடுத்து விக்கிறவர் தமது சாயலில் உண்டாக்கப்பட்டு தமது சொந்த இரத்த கிரயத்தால் வாங்கப்பட்டவர்களை கடந்து சென்று அவர்களுடைய அழுகையை கவனியாமல் இறார். குற்றத்தையும் துயரத்தையும் நிலைநிறுத்துகிற இந்த அனைத்து துன்மார்க்கத்தையும் தேவன் குறிக்கிறார். மனித ஆத்மாவை தரம் தாழ்த்தி லாபம் சம்பாதித்த மனிதனுக்கு உலகமும் சபையும் அங்கீகாரம் கொடுக்கலாம். மனிதனை அவமானம் மற்றும் தாழ் தரத்தின் பாதைக்கு படிப்படியாக நடத்தி சென்றவனை பார்த்து அவர்கள் புன்முறுவல் செய்யலாம். ஆனால் தேவன் அனைத்தையும் குறித்து வைத்து நீதியான நியாயத்தீர்ப்பு வழங்குவார். மது வியாபாரி உலகத்தால் நல்ல தொழிலதிபராக அழைக்கப்படலாம். ஆனால் ஆண்டவர் அவனுக்கு ஐயோ என்கிறார். மது வியாபாரத்தினால் உலகத்திற்குள் கொண்டு வரப்பட்ட நம்பிக்கையின்மைக்கும் துயரத்திற்கும் துன்பத்திற்கும் அவன் கணக்கு கொடுக்க வேண்டும். தங்கள் உணவுக்காகவும் உடைக்காகவும் தங்குமிடத்திற்காகவும் துன்பப்பட்டு தங்களது அனைத்து நம்பிக்கையையும் மகிழ்ச்சியையும் புதைத்து போட்ட தாய்கள் மற்றும் குழந்தைகளின் தேவைகளுக்காகவும் சோகத்திற்காகவும் அவன் பதில் கொடுக்க வேண்டியிருக்கும். நித்திய அழிவிற்குள் அனுப்பின ஆயத்தமில்லாத ஆத்துமாக்களுக்காக அவன் கணக்கு கொடுக்க வேண்டியதிருக்கும். மது வியாபாரியை அவன் வேலையில் தாங்குகிறவர்கள் அவனுடைய குற்றத்தில் பங்காளிகளாகிறார்கள். அவர்களிடம் ஆண்டவர் உங்கள் கரங்கள் இரத்தத்தால் நிறைந்திருக்கிறது என்று கூறுகிறார். உரிமை சட்டங்கள். மது வியாபாரத்திற்கு உரிமை அளிப்பது குடிக்கும் தீமையை கட்டுப்படுத்த முனைகிறதாக அநேகர் முன்மொழிகிறார்கள். ஆனால் வியாபாரத்திற்கு உரிமை அளிப்பது அதை சட்ட பாதுகாப்பின் கீழ் வைக்கிறது. அதன் இருப்பை அரசாங்கம் அங்கீகரித்து இவ்விதம் கட்டுப்படுத்துவதாக சொல்லிக் கொள்கிற தீமையை வளர்க்கிறது. உரிமை சட்டங்களின் பாதுகாப்பின் கீழ் வடிப்பாலைகளும் மது காய்ச்சி வடிக்கும் தொழிற்சாலைகளும் மற்றும் வைன் ஆலைகளும் தேசம் முழுவதும் நிறுவப்படுகின்றன. மது வியாபாரி நம்முடைய கதவுகளுக்கு அருகிலேயே வேலை செய்கிறான். ஏற்கனவே குடித்தவனுக்கோ அல்லது குடிகாரன் என்று உறுதியாக அறியப்பட்டவனுக்கோ போதைப் பொருட்களை விற்க அவன் பல வேளைகளில் தடை செய்யப்படுகிறான். ஆனால் வாலிபரை குடிகாரராக்கும் வேலை நிலையாக முன்னேறுகிறது. வாலிபரில் மதுபான பசியை உண்டாக்குவதில் அந்த வியாபாரத்தின் உயிரே இருக்கிறது. குடிப்பழக்கம் ஸ்தாபிக்கப்பட்டு திருப்தியடைய எவ்வளவும் செலவழிக்கிற தாகம் உண்டாக்கப்படும் வரை வாலிபர் படிப்படியாக நடத்தப்படுகின்றனர். இந்த பயங்கரமான பழக்கத்தினால் அழிவிற்குள் வஞ்சிக்கப்பட இளம் வாலிபரை அனுமதிப்பதை காட்டிலும் அநேக சம்பவங்களில் அழிவு ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்ட குடிகாரன் என்று உறுதியாக அறிவிக்கப்பட்ட மனிதனுக்கு மதுபானத்தை கொடுப்பது குறைவான பாதிப்பையே உண்டாக்கும். மது வியாபாரத்திற்கு உரிமை அளிப்பதினால் சீர்திருத்த முயற்சி செய்பவர்கள் முன் சோதனை தொடர்ச்சியாக வைக்கப்படுகிறது. இச்சையடக்கமின்மைக்கு பலியானவர்களுக்கு பசியை வெற்றி கொள்ள உதவும் ஸ்தாபனங்கள் நிறுவப்படுகின்றன. இது ஒரு உன்னத வேலை. ஆனால் மது சட்டத்தினால் அனுமதிக்கப்பட்டிருக்கும் வரையிலும் இச்சையடக்கம் இல்லாதோர் சிகிச்சை இல்லங்களிலிருந்து மிக குறைந்த நன்மையே பெறுகின்றனர். அவர்களால் எப்போதும் அங்கே இருக்க முடியாது. மீண்டும் சமுதாயத்தில் தங்கள் இடத்தை எடுக்க வேண்டும். போதையேற்றும் பானத்தின் மேல் இருந்த பசி அடக்கப்பட்டிருந்தாலும் முழுவதுமாக அழிக்கப்படவில்லை. எங்கிலும் இருப்பதைப் போல சோதனை அவர்களை அலைக்கழிக்கும் போது அவர்கள் பல வேளைகளில் அதற்கு எளிதான இரையாகிறார்கள். கொடுமையான மிருகத்தை வைத்திருக்கும் மனிதன் அதனுடைய மனநிலையை அறிந்தும் அதை சுதந்திரமாய் விடும்போது தேச சட்டத்தின்படி அந்த மிருகம் உண்டாக்குகிற தீமைக்கு கணக்கு கொடுக்க வேண்டியவனாய் இருக்கிறான். இஸ்ரவேலருக்கு கொடுக்கப்பட்ட சட்டங்களில் துஷ்டமானதென அறியப்பட்டிருந்த மிருகம் மனிதரை கொல்லுமாயின் அதன் சொந்தக்காரன் தனது கவனமின்மைக்கோ அல்லது தீய குணத்திற்கோ தனது உயிரை கிரயமாக கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் கூறியிருந்தார். அந்த கொள்கையின் அடிப்படையில் மது வியாபாரத்திற்கு அங்கீகாரம் அளிக்கிற அரசாங்கம் அதன் விளைவுகளுக்கு பொறுப்பாளியாக வேண்டும். துஷ்ட மிருகத்திற்கு சுதந்திரம் கொடுப்பதே மரணத்திற்கு ஏதுவான குற்றமாயிருக்குமானால் மது வியாபாரியின் வேலையை அங்கீகரிப்பது எவ்வளவு அதிக குற்றமாயிருக்கும்? பொது கருவூலத்திற்கு பணம் கொண்டு வருகிறது என்கிற மன்றாட்டின் அடிப்படையில் உரிமைகள் அளிக்கப்படுகின்றன. ஆனால் மது வியாபாரத்தின் விளைவுகளாக வந்த குற்றவாளிகளுக்கும் பித்து பிடித்தவர்களுக்கும் பிச்சைக்காரருக்கும் இவ்வியாபாரம் உண்டாக்கின மிக அதிகமான செலவோடு ஒப்பிடும்போது இந்த பணம் எம்மாத்திரம்? மதுவின் தாக்கத்தின் கீழ் இருக்கிற ஒரு மனிதன் குற்றம் செய்கிறான். அவன் நீதிமன்றத்திற்கு கொண்டு வரப்படுகிறான். அந்த வியாபாரத்தை சட்டமாக்கினவர்கள் இப்போது தங்களது சொந்த வேலையின் விளைவுகளோடு இடைப்பட நிர்பந்திக்கப்படுகிறார்கள். தெளிவான மனிதனை பைத்தியகாரனாக்குகிற பொருளை விற்க அவர்கள் அதிகாரம் கொடுத்திருந்தார்கள். அவனை சிறைச்சாலைக்கோ அல்லது தூக்கு மேடைக்கோ அனுப்புவது இப்போது அவர்களுக்கு அத்தியாவசியமாகிறது. பல வேளைகளில் அந்த மனிதனுடைய மனைவியும் குழந்தைகளும் நெருக்கடியாக்கப்பட்டு அவர்கள் வசிக்கிற சமுதாயத்தின் பொறுப்பில் விடப்படுகிறார்கள். இந்த கேள்வியின் பொருளாதார பார்வையை மாத்திரம் கருத்தில் கொள்ளும்போது இப்படிப்பட்ட ஒரு தொழிலை சகிப்பது எவ்வளவு மடமை! மனிதன் இழந்த அறிவிற்கும் அவனில் இருந்த தேவ சாயலை மாற்றினதற்கும் அழித்ததற்கும் வறுமைக்கும் இழிநிலைக்கும் தாழ்த்தப்பட்ட குழந்தைகளின் அழிவிற்கும் குடிகார தகப்பன்களின் தீய இயல்புகளை அவர்களில் நிலைப்படுத்தினதற்கும் எந்த வருமானம் ஈடாக முடியும்? தடை. போதைப் பொருட்களை உபயோகிக்க பழகின மனிதன் நம்பிக்கையற்ற நிலைமையில் இருக்கிறான். அவனுடைய மூளை வியாதிப்பட்டிருக்கிறது. அவனுடைய சித்தம் பலவீனமடைந்திருக்கிறது. அவனில் இருக்கிற எந்த பலத்தாலும் அவனுடைய பசியை கட்டுப்படுத்த கூடாது. அவனுக்கு விளக்கம் கூறவோ அல்லது சுய மறுப்பிற்கு அவனை இணங்க செய்யவோ முடியாது. தீமையின் குகைக்குள் இழுக்கப்பட்டவனாக கொடியை நிறுத்த தீர்மானித்த அவன் மீண்டும் அந்த குடுவையை பிடிக்க நடத்தப்படுகிறான். போதைப் பொருளின் முதல் சுவையோடு நல்ல தீர்மானம் அனைத்தும் மேற்கொள்ளப்பட்டு சித்தத்தின் ஒவ்வொரு செயல்பாடும் அழிந்து போகிறது. மதிமயக்கும் பொருளின் ஒரு சுவையில் அதனுடைய விளைவுகள் குறித்த அனைத்து எண்ணமும் மறைந்து போகிறது. இருதயம் உடைந்த மனைவி மறக்கப்படுகிறாள். ஒழுக்கக்கேடான தகப்பன் தனது குழந்தைகள் பசியோடும் துணையின்றியும் இருப்பதில் அதற்கு மேல் அக்கறை கொள்வதில்லை. வியாபாரத்தை சட்டப்பூர்வமாக்கினதால் ஆத்மாவின் விழுகைக்கு அது அங்கீகாரம் அளித்து உலகத்தை தீமையால் நிரப்புகிற தொழிலை நிறுத்த மறுக்கிறது. இது எப்போதும் தொடர வேண்டுமோ? சோதனைக்கான கதவு தங்கள் முன் விரிவாக திறந்து வைக்கப்பட்டிருக்க வெற்றிக்காக ஆத்துமாக்கள் எப்போதும் போராட வேண்டுமோ? இச்சையடக்கமின்மையின் சாபம் நாகரீகமடைந்த உலகத்தின் மேல் என்னாலும் ஒரு நாச நோயாக தங்க வேண்டுமோ? மகிழ்ச்சியான ஆயிரக்கணக்கான இல்லங்களை பச்சிக்கிற அக்கினியை போன்று துடைத்து போடுவதில் இது ஒவ்வொரு வருடமும் தொடர வேண்டுமோ? ஒரு கப்பல் கரையருகே உடையும் போது மக்கள் அதை பார்த்து கொண்டு சும்மா இருப்பதில்லை. தண்ணீர் கல்லறையில் இருந்து ஆண்களையும் பெண்களையும் காப்பாற்றும் முயற்சியில் அவர்கள் தங்கள் வாழ்க்கையை ஆபத்துக்குள்ளாக்க துணிவார்கள். குடிகாரனின் மரணத்திலிருந்து அவர்களை காப்பாற்றும் முயற்சிக்கான கோரிக்கை எவ்வளவு அதிகமாக இருக்கிறது! மது வியாபாரியின் வேலையினால் குடிகாரனும் அவனது குடும்பமும் மாத்திரம் ஆபத்தில் இல்லை. இந்த வியாபாரம் சமுதாயத்தின் மேல் கொண்டு வருகிற வரியின் பாரமும் கூட பிரதான தீமையாக இல்லை. மானிடர் என்னும் வலையில் நாம் அனைவரும் இணைத்து நெய்யப்பட்டிருக்கிறோம். மாபெரும் மனுக்குலத்தின் எந்த ஒரு பகுதியின் மேல் வரும் தீமையும் அனைவருக்கும் ஆபத்தை கொண்டு வருகிறது. ஆதாயத்தினாலோ அல்லது சௌகரியத்தின் மேலான ஆசையினாலோ மது வியாபாரத்தை தடுக்க ஒன்றும் செய்யாத பல்லொரு மனிதன் அந்த வியாபாரம் தன்னிடம் செய்திருக்கிறதை மிக தாமதமாகவே கண்டிருக்கிறான். தன்னுடைய சொந்த குழந்தைகள் அதன் மேல் பலமாக மோகம் கொண்டு அழிக்கப்பட்டதை பார்த்திருக்கிறான். அக்கிரமம் கலவரம் உண்டாக்குகிறது. சொத்து ஆபத்தில் இருக்கிறது. வாழ்க்கை பாதுகாப்பின்றி இருக்கிறது. கடலிலும் நிலத்திலும் வரும் விபத்துகள் பெருகுகின்றன. ஊத்தையையும் இழி நிலையையும் முற்றுகையிட்டு பெருகும் வியாதிகள் செருக்கும் ஒய்யாரமுமான இல்லங்களிலும் தங்கள் பாதையை ஏற்படுத்துகின்றன. தீயொழுக்கம் மற்றும் குற்றத்தின் பிள்ளைகளால் பேணப்பட்ட தீமைகள் சீரான பண்பட்ட வீட்டாரின் குமாரரையும் குமாரத்திகளையும் பாதிக்கின்றன. மது வியாபாரம் எப்படிப்பட்ட மனிதனின் நலனையும் ஆபத்திற்குள்ளாக்கி இருக்கிறது. தன்னுடைய சொந்த பாதுகாப்பிற்காக எந்த மனிதனும் அதை அழித்தே ஆக வேண்டும். உலக நலன்களில் மாத்திரம் ஈடுபடுகிற எந்த இடத்தை காட்டிலும் சட்டமன்றங்களும் நியாயஸ்தலங்களும் இச்சையடக்கமின்மையின் சாபத்திலிருந்து விடுபட்டிருக்க வேண்டும். ஆளுநர்களும் மந்திரிகளும் பிரதிநிதிகளும் நீதிபதிகளும் தேச சட்டங்களை செயல்படுத்தி அதை நிர்வகிக்கிறவர்களும் தங்கள் சகவாசிகளின் உயிரையும் நியாயமான புகழையும் சொத்துக்களையும் தங்கள் கைகளில் வைத்திருக்கிற மனிதரும் கண்டிப்பான இச்சையடக்கமுள்ள மனிதராக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் மாத்திரமே சரியையும் தவறையும் பாகுபடுத்தி பார்க்க அவர்களுடைய மனங்கள் தெளிவாக இருக்கும். இவ்விதமே அவர்கள் கொள்கையில் உறுதியை பெற்றிருந்து நியாயம் செய்து இரக்கம் காண்பிற்க ஞானமும் பெற்றிருக்க முடியும். ஆனால் பதிவுகள் எவ்விதம் கூறுகின்றன? இந்த மனிதர்களில் எத்தனை பேர் மனம் தெளிவற்றவர்களாக மதுபானத்தினால் சரி மற்றும் தவறானதை குறித்த தங்கள் உணர்வுகளில் குழம்பி இருக்கிறார்கள்? குடிக்கும் சற்றம் இயற்றுபவர்களாலும் சாட்சிகளாலும் பஞ்சாயத்து குழு அங்கத்தினர்களாலும் வழக்கறிஞர்களாலும் நீதிபதிகளாலும் கூட எத்தனை அடக்குமுறை சட்டங்கள் இயற்றப்பட்டு குற்றமில்லாத எத்தனை நபர்கள் மரணத்திற்கு தீர்க்கப்படுகின்றனர்? தீமையை நன்மை என்றும் நன்மையை தீமை என்றும் சொல்லி பரிதானத்திற்காக குற்றவாளியை நீதிமானாக தீர்த்து நீதிமானின் நியாயத்தை அவனுக்கு விரோதமாக புரட்டுகிற அநேகர் சாராயத்தை குடிக்க வீரரும் மதுவை கலந்து வைக்க பராக்கிரமசாலிகளுமாய் இருக்கிறார்கள். அவர்களுக்கு ஐயோ, இது நிமித்தம் அக்கினி ஜுவாலை வைக்கோலை பட்சிப்பது போலவும் செத்தையானது நெருப்புக்கு இரையாகி எரிந்து போவது போலவும் அவர்கள் வேர் வாடி அவர்கள் துளிர் தூசியைப் போல் பறந்து போகும். அவர்கள் சேனைகளின் கர்த்தருடைய வேதத்தை வெறுத்து இஸ்ரவேலில் உள்ள பரிசுத்தருடைய வசனத்தை அசட்டை பண்ணினார்களே. ஏசாயா 5:22-24 என்று தேவன் கூறுகிறார். இச்சையடக்கமின்மையின் தீமைக்கு மக்களை எழுப்ப கூடுமான ஒவ்வொரு முயற்சியையும் எடுக்க வேண்டுமென்று தேவனுடைய கனமும் தேசத்தினுடைய உறுதியும் சமுதாயம் இல்லம் மற்றும் தனிப்பட்ட நபருடைய நன்மையும் கோருகிறது. இப்போது பார்க்காத வண்ணமாக இந்த பயங்கர தீமையின் விளைவுகளை விரைவில் நாம் காண்போம். அழிவின் வேலையை நிறுத்த யார் தீர்மானமான முயற்சி எடுப்பார்கள்? இந்த போராட்டம் இன்னும் துவங்கவில்லை. மனிதரை பைத்தியமாக்குகிற போதை பானங்களின் விற்பனையை நிறுத்த ஒரு படை உருவாகட்டும். மது வியாபாரத்தின் ஆபத்து தெளிவாக்கப்பட்டு அதை விலக்க கோருகிற பொதுமக்களுடைய உணர்ச்சி கருத்துக்கள் உருவாக்கப்படட்டும். குடித்து பைத்தியமான மனிதன் தன்னுடைய அடிமை தலையிலிருந்து தப்பிப்பதற்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கப்படட்டும். அபகீர்த்தியான வியாபாரத்திற்கு ஒரு முடிவு கொண்டு வரும்படி தேசத்தின் குரல் சட்டம் இயற்றுபவர்களை கோரட்டும். மரணத்திற்கு ஒப்பிக்கப்பட்டவர்களையும் கொல்லையுண்ணப் போகிறவர்களையும் விடுவிக்க கூடுமானால் விடுவி. அதை அறியோம் என்பாயாகில் இருதயங்களை சோதிக்கிறவர் அறியாரோ? உன் ஆத்துமாவை காக்கிறவர் கவனியாரோ? அவர் உன்னை விசாரிக்கும் போது என்ன சொல்லுவாய்? நீதிமொழிகள் 4:11-12, எரேமியா 13:21. ஆமேன். பிறந்தது